அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் பாரத் தமிழ் வலையொலி பக்கத்தின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி. ஜெயில் வாழ்க்கை இப்படியாக ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் இனம் புரியாத ஏதோ ஒரு தவிப்புக்கு ஆளானேன் நான். எனக்கு முன்னால் சிறைக்கு வந்தவர்கள், எனக்கு பின்னால் வந்தவர்கள் என்று பலரும் அவரவர் ஊருக்கு திரும்பி போய்விட்டார்கள். என்னுடைய பேப்பர்கள் மட்டும் இன்னும் ஏன் சரியாகாமலேயே இருக்கிறது? எனக்கு தெரியும், அவர்களிடம் பாஸ்போர்ட் அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு ஆவணமாவது கைவசம் இருந்திருக்கும் என்று. அதனால் அவர்களைப் போல் அத்தனை வேகமாக என்னுடைய விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது சரியில்லைதான். ஆனால் எதற்கும் ஒரு கால அளவு இருக்கிறதே. இப்போதே 4-5 மாதங்கள் உருண்டோடி போய்விட்டன. ஆனாலும் ஒரு சின்ன ஆறுதல். இந்த அதிர்ஷ்ட கட்டைக்கு துணையாக ஹமீதாவது உடனிருக்கிறானே என்று அவனுடைய பேப்பர்களும் கூட இன்னும் சரியாகவில்லை. எம்பசி ஆட்கள் வரும்போதெல்லாம் எங்கள் நம்பிக்கை துளிர் விடுவதும், பின்பு அவர்கள் போனதும் நிராசையில் வாடுவதுமாக எங்கள் நாட்கள் நகர்ந்தன. ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்று குஞ்சிக்கா சொன்னதை நம்பிதான் இப்படி நாங்களே வந்து போலீஸ் பிடியில் மாட்டியிருக்கிறோம். எல்லாம் சரியாகும், குஞ்சிகாவை நம்பலாம். என்னை படைத்த இறைவா, குஞ்சிகாவை நம்பாமல் இந்த உலகத்தில் இனி நான் யாரை நம்புவேன்? உனது திருநாமத்தால் அவர் எனக்கு செய்த உதவிகளை ஒரு கணம் மறந்து போனதற்கும், விரக்தியின் உச்சத்தில் 1 நிமிடம் அவரை நான் சந்தேகப்பட்டதற்கும் கருணைமயமான அல்லாவே என்னை நீர் மன்னிக்க வேண்டும். இனி எம்பசி விஷயங்கள் எப்படி நடக்குமோ அப்படியே நடக்கட்டும். அதுவரையிலும் பொறுமையாக இருப்போம். இத்தனை நாட்களாக அப்படித்தானே இருந்தோம். அதிகம் போனால் இன்னும் கொஞ்ச நாட்கள். கருணை நிறைந்த அல்லா எனக்காக நிச்சயித்த வேலை இன்னும் வரவில்லையோ என்னவோ. அன்று அரபிகள் வரும் நாள். இப்போது நானும் ஹமீதும் ஜெயிலில் சீனியர்களாகிவிட்டோம். அரபிகள் வருகிறார்கள் என்று கேட்டதுமே புதுமுகங்கள் எல்லோரும் கலவரமடைய தொடங்கி விடுவார்கள். அவர்களையெல்லாம் சமாதானப்படுத்துவது எங்களைப் போன்ற சீனியர்கள்தான். அப்படி அன்றும் அவர்களையெல்லாம் ஒரு விதமாக சமாதானப்படுத்திவிட்டு நானும் ஹமீதும் வரிசையின் பின்பக்கமாக போய் நின்றோம். இப்போது ஜெயிலில் போலீஸ்காரர்களும் எங்களுக்கு ஓரளவு பழக்கமாகிவிட்டிருந்தார்கள். எங்களுடைய கதையை கேட்டு அவர்களுக்கும் எங்கள் மீது ஏதோ ஒரு பரிதாபம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனால் வரிசையில் பொதுமுகங்களை விரட்டுவதைப் போல் அவர்கள் எங்களை விரட்டுவதில்லை. வரிசையில் நின்றபடியே பேசுவது, காரணமில்லாமல் சிரிப்பது, கிண்டல் செய்வது என்று நாங்கள் முதிர்ச்சி அடைந்திருந்தோம். அன்று அப்படித்தான். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஹமீதனிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது சற்றென்று அவன் பார்வை ஏதோ ஒரு இடத்தில் நிலைகுத்தி நின்றது. என்ன ஆனது அவனுக்கு? நான் அவன் முகத்தையே உற்று பார்த்தேன். அதில் ஈயாடவில்லை. சற்றைக்கெல்லாம் நஜீபே என்னும் தீனமான அழைப்பு அவனிடமிருந்து வெளிப்பட்டது. அந்த குரலில் கலந்திருந்த உணர்வுகள் எவை என்று என்னால் இனம் காண முடியவில்லை. துயரம், பீதி, வேதனை, கண்ணீர், நடுக்கம் என்று பல்வேறு உணர்வுகளின் கலவையாக இருந்தது அது. ஒரே சொல்லில், ஒரே அழைப்பில் இத்தனை விதமான உணர்வு. அவற்றையெல்லாம் கலந்து வெளிப்படுத்த முடியும் என்பதை அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். இவ்வுலகில் எந்த ஒரு கலைஞனாலுமே வெளிப்படுத்த முடியாத வாழ்க்கையை பற்றிய அப்பட்டமான உணர்ச்சி குவியலது. அதற்கு மேல் ஹமீது என்னிடம் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் வரவில்லை. அவனுடைய கண்கள் நிலைகுத்திய திசையை நோக்கி நான் திரும்பினேன். அங்கே ஒரு அரபி எங்களை நோக்கி வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் எங்களுக்கு அருகில் வருவதற்கு முன்பாகவே ஹமீது வாய்விட்டு அழ ஆரம்பித்து விட்டான். அது இறை தேடி வந்த அரபிக்கு வசதியாகி போய்விட்டது. அவன் தேடி வந்தவன் இதோ அவன் கண்முன்னாலேயே நிற்கின்றான். ஹமீதை பார்த்ததும் அரபி ஒரு சிறுத்தை போல் பாய்ந்து வந்து அவனை நைய புடைத்தான். கைகள் களைத்தபோது இடுப்பில் கட்டியிருந்த பெல்ட்டாலும் தலையில் முறுக்கி சுட்டப்பட்டிருந்த இவானாலும் அவன் கோபம் தனியும் வரை விளாசி தள்ளினான். இதை பார்த்து நானும் பிளாக்கிலிருந்த சகாக்களும் விக்கித்து போனோம். எனக்கு என் சொந்த நாட்டுக்கு போகணும், என்னால் இங்கு இருக்க முடியல, நான் போகட்டுமா? ஐயா, என்னை விட்டுடுங்க. அழுகையும் அற்றலுமாக வெளிவந்தது ஹமீதின் குரல். ஆனால் அரபியோ அதையெல்லாம் காதிலேயே வாங்காமல் அவனை தரதரவனை இழுத்து கொண்டு வாடனை அறையை நோக்கி போனான். அதுதான் ஹமீதை நான் கடைசியாக பார்த்தது. அதன் பிறகு அவனை பற்றி எந்த விவரத்தையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவனது எஞ்சிய வாழ்க்கை என்னவானது என்றறிய என் மனம் கிடந்து தவித்தது. இப்படி பாதி வழியிலேயே முடிந்து போகும் வாழ்க்கைதான் எத்தனை! தமது சுய வாழ்க்கையை எவரோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் தமக்குள்ளேயே முடக்கிப் போகும் பரிதாப ஜீவன்களவை. கொஞ்ச நாள் பழக்கம்தான், ஆனாலும் அதற்குள்ளேயே ஹமீது என்னுடன் நெருக்கமாகப் போயிருந்தான். அரபியின் தோட்டத்தில் கூலி வேலை அவனுக்கு, இருட்டும் வரை வேலை, குறைந்த கூலி, தாராளமாக அடிவதை பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் ஹமீது அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். ஜெயிலுக்குள் வரும்போது நான் அடைந்த சந்தோஷத்தை விடவும் பல மடங்கு சந்தோஷத்துடன் இருந்தவன் அவன். நாம் தான் இப்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பிற்குள் வந்துவிட்டோமே, இனிமேல் அரபியால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தான் அவன். ஆனாலும் விதி என்னவென்று சொல்வது? ஒரு நாளிலேயே எல்லாம் தலைகீழாகி போய்விட்டதே. அன்று பிளாக் முழுவதுமே நிசப்தமாக இருந்தது. ஹமீது எல்லோருக்கும் பிரியமானவன். கிண்டலும் கேலியுமாக எல்லோரிடலும் மகிழ்ச்சியாக பழகினான். ஒரு மூத்த சகோதரனைப் போல பலருக்கும் ஆறுதல் சொன்னான். இறுதியில் கண்ணீர் கதறலோடு அவன் இழுத்துச் செல்லப்படுவதை நாங்கள் இயலாமையோடு பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாயிற்று. இத்தனை வீரிட்ட அழுகையுடன் வேறு எவருமே சமீபத்தில் அரபியுடன் போனதாக நினைவில் இல்லை. மறுநாள் அதைவிடவும் பெரிய துயர சம்பவம் ஒன்று அங்கு அரங்கேறியது. அன்று எம்பசி ஆட்கள் வந்து முதன்முதலில் கூப்பிட்டது ஹமீதின் பெயரைத்தான். கடவுளே, என்ன கொடுமை இது! கடந்த வாரமே இந்த பெயரை கூப்பிட உன் திருவுள்ளம் கனியவில்லையே! அப்படி மட்டும் நடந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக மாறிப்போயிருக்கும்! இல்லை இல்லை, நான் உனது முடிவை விமர்சிக்கவில்லை. உனது பேரருளை இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். நீ அவனுக்காக விதித்த துயரங்களின் நாட்கள் முடிவடைய இன்னமும் சில காலம் இருக்கிறது என்பதை மட்டும் நீ அவனுக்கு புரிய வைத்துவிடு, அது போதும். ஹமீது போனதோடு ஜெயிலில் நான் தனிமைப்பட்டு போனேன். புதிதாக வருபவர்களிடம் என்னால் அதிக நெருக்கம் காட்ட முடியவில்லை. யாரிடமும் பேசாமல் ஒரு மூலையிலேயே முடங்கி கிடந்தேன். எப்போதாவது சாப்பிடுவேன். பல நாட்கள் எதுவுமே சாப்பிடாமலும் இருந்ததுண்டு. ஹமீதின் இழப்பு எனது உற்சாகத்தை வாடச் செய்துவிட்டது. வாரம் ஒரு முறை எம்பசிக்காரர்கள் வரும்போது மட்டும் நான் சற்றே உற்சாகமாவேன். எப்போது எனது பெயரை கூப்பிடுவார்கள் என்னும் தவிப்பு நிறைந்த காத்திருப்புடன். ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நிகழவே இல்லை. அவர்களை கெஞ்சி கூத்தாடி விவரம் கேட்கும்போது இன்னும் சரியாக வேண்டிய சிக்கல் நிறைந்த பேப்பர்களை பற்றி பல்வேறு கதைகள் சொல்வார்கள். என்றாலும் அடுத்த வாரம் எல்லாம் சரியாகிவிடும் எனும் நம்பிக்கையை விதைத்துவிட்டுதான் அவர்கள் போவார்கள். அப்படியாக நான் ஒவ்வொரு வாரமும் நம்பிக்கையின் துளிர்விட்டு நிராசையில் வாடிப்போய்க் கொண்டிருந்தேன். ஜெயில் வாழ்க்கையில் இப்படியாக உருண்டு போய்க் கொண்டிருந்த போதுதான் அரபி பரிசோதனைக்கு வரும் அந்த நாளும் வந்தது. பீதியோ எதிர்பார்ப்போ நிராசையோ எதுவும் இல்லாமல் மனதில் வெறுமையுடன் நான் வரிசை நின்று கொண்டிருந்தேன். ஏராளமான அரபிகள் எங்களை கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். திடீரென்று வரிசையின் மூலையில் ஒரு அரபியின் முகம் வெளிப்பட்டது. அந்த முகத்தை பார்த்ததும் எனக்குள் ஒரு பேரிடி வெடித்து சிதறியது. சில நாட்களுக்கு முன்னால் ஹமீது அலறியது போல் நானும் மனதுக்குள் அலறினேன். அல்லாவே, இனிமேல் என்றுமே பார்க்கப் போவதில்லை என்றும் இனி ஒருபோதுமே என்னை தேடி வரமாட்டான் என்றும் நான் உறுதியாக நம்பியிருந்த என்னுடைய சொந்த அர்பாபு அது. அர்பாபு சுமார் 4 வருடங்களுக்கு முன்னால் ரியாத் ஏர்போர்ட்டில் நான் முதன்முதலாக பார்த்த என்னுடைய அர்பாபு. பீதியால் எனக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. கீழே விழுந்து விடாமல் இருக்க நான் என் பக்கத்தில் நின்றவனின் கையை பலமாக பிடித்து கொண்டேன். காத்து கொண்டிருங்கள், மற்றொரு தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி.